الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி பொழுந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு இன்றைய நமது அமர்வை தொடங்குகிறோம். நல்ல கல்வியை அல்லாஹ்விடத்திலே வேண்டியவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தைக் கொண்டும் நபியின் சுன்னாவை கொண்டும் நேர்வழி அதிகரிக்கப்பெற்றவர்களில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியவர்களாக தொடங்குகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமர்வு சில அழைப்பாளர்கள் அல்லது மாரிக்க அறிஞர்கள் என்ற பெயரில் அல்லது குர்ஆன் சுன்னாவை சரியான முறையிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்ற பெயரில் இந்த உம்மத்துடைய மூத்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்பப்பட்டு மூல ஆதார நூல்களிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸுகளை மறுக்கின்ற அந்த மக்கள், அந்த அழைப்பாளர்களோ தங்களை ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த அவர்களோ இப்படிப்பட்ட அந்த சஹீஹான ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று கூறியோ அல்லது தத்துவத்திற்கு லாஜிக்கு முரண்படுகிறது என்று கூறியோ அல்லது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு முரண்படுகிறது என்று கூறியோ மறுக்கின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஹதீஸுகளுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். உண்மையில் அந்த ஹதீஸுகளுடைய நிலை என்ன? அவர்கள் அப்படி மறுப்பது சரியா? அப்படி மறுப்பதற்கு அவர்கள் கூறக்கூடிய விளக்கங்கள் சரியா என்பதைத்தான் நாம் இந்த அமர்விலே தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதிலே இன்று சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லீமிலும் அதற்கு மேலாக இன்னும் ஏறக்குறைய ஒரு 20 மேற்பட்ட மூல ஹதீஸ் நூல்களிலே பதிவான ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை இவர்கள் மறுக்கிறார்கள். முன்பே நாம் உங்களுக்கு பல அமர்வுகளில் சொல்லி இருக்கிறோம், ஒரு ஹதீஸை இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் சேர்ந்து அறிவித்து விட்டால் போதுமானது. அதற்கு பிறகு மற்றவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்களா என்று தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரண்டு கண்ணியத்திற்குரிய இமாம்கள் ஒருமித்த அபிப்பிராயத்தோடு ஒரு ஹதீஸை அறிவித்து விட்டாலே அந்த ஹதீஸ் நம்பகத்தன்மை, தொடர் சரியானது, கருத்து அழகானது என்பதில் அறிஞர்களுக்கு இடையிலே, முந்திய மார்க்க அறிஞர்களுக்கு இடையிலே கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை பலமுறை நாம் சொல்லி இருக்கின்றோம். அப்படித்தான் இது நாள் வரை இருந்து வருகிறது. புதிதாக தோன்றிய இந்த ஒரு சில அழைப்பாளர்களை தவிர அல்லது மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை தவிர மற்ற அனைத்து, அதாவது உம்மத்துடைய அனைத்து மக்களும் அறிஞர்களும் பொதுமக்களும் உட்பட இப்படித்தான் நம்பி வந்திருக்கிறார்கள். இதுதான் சரியான முறையும். இப்போது நாம் அவர்களுடைய வாயிலாக இந்த சஹீஹ் புகாரியிலே பதிவான இந்த ஹதீஸை எப்படி மறுக்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தெளிவை பார்ப்போம்.
புகாரியில 3359 ஹதீஸ். இதுல என்ன இருக்கு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லும், பள்ளி இருக்குல்ல சவுத்துல ஓட்டிட்டு இருக்கும்ல, அந்த பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பள்ளியை கொல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள். இது மட்டும் வந்ததா நம்பிட்டு போயிடலாம், இது எந்த ஒரு ஆயத்துக்கும் மாற்றம் கிடையாது. பள்ளியை கொல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள், கொண்டுட்டு போனோம்ல, அது கட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இது வரைக்கும் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன் கொல்ல சொன்னார்கள் தெரியுமா? அது பிறகு வருதில்ல. ஏன் கொல்ல சொன்னார்கள் என்றால், காண என்பு அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு ஒதுக்கி போட்டாங்க. அவர் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர் ஏகத்துவ கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி அவரை நெருப்பு குண்டம் வளர்த்து அதில் ஒதுக்கி போட்டாங்க. போட்டு நெருப்பு வளர்க்கும் போது இந்த பள்ளி இருக்குல்ல, அந்த கல்ல எல்லா ஜீவன்களும் தண்ணியை கொண்டாந்து ஊற்றி அணைக்கப்பட்டுச்சான். இந்த பள்ளி மட்டும் என்ன செஞ்சான், பக்கத்தில் உட்காந்து ஊதி ஊதி விட்டுச்சான் இந்த பள்ளி. அந்த நெருப்பை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போடப்பட்ட அந்த நெருப்பை ஊதி பெரிதாக்கியது.
மற்ற மிருகங்கள்லாம் வந்து தண்ணியை ஊற்றி அணைக்க முயற்சி செஞ்சான். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிறோம். அப்புறம் பள்ளி மட்டும் ஊதி பெருசாக்க முயற்சி பண்ணுச்சு.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களாம், பள்ளியை கொள்ளுங்க, இது மட்டும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கலாம், நேற்று என்ன எதுக்கு கொள்ளணும் என்று கேட்டால், இப்ராஹிம் நபி நம்ம ஏகத்துவ இமாம் அவர் தான், அல்லாஹ்வுடைய ஹலீல் உற்ற நண்பர், அவரை எரிக்கிறதுக்கு தீயை மூட்டி இருக்கிறாங்க, அதை இது போய் ஊதி விட்டு என்ன செஞ்சு பெருசாக்குது, ரொம்ப நல்லா எரியட்டுமே செஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், இது ரசூலுல்லா சொன்னா தான் வருது. இதை ரசூலுல்லா சொன்னதும் மறுக்கல, ரசூலுல்லா சொல்லியிருக்க மாட்டார்கள் மறுக்கணும்.
ரசூலுல்லா சொல்லியிருக்காங்கன்னு ஹதீஸ் வருது, சனது வருது, எல்லாம் இருக்கு. ஹதீஸ்னு மறுத்துட்டா இவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிருமே, ஹதீஸை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனால இவர்கள் என்ன வாதத்தை கொண்டு மறுக்கிறார்கள், இப்படி ரசூலுல்லா சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகிவிட்டது, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், ஒருத்தர் அல்ல, அப்புறம் அவர்களுடைய மாணவர்கள், பிறகு இமாம் புகாரி வரை ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட மூல கிரந்தத்திலே பதிவு செய்த மார்க்க அறிஞர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து நபியின் மீது இட்டு கட்டினார்கள். மஅதல்லாஹி ரப்பில் ஆலமீன், மடையன் கடைந்தெடுத்த மடையன் கூட இப்படி பேச மாட்டாங்க, என்ன வார்த்தை வரும். அப்ப நபி சொல்லாததை சஹாபாக்கள் இட்டு கட்டினார்கள் என்றால், அவர்களுடைய எந்த ஹதீஸை நீங்கள் எடுப்பீர்கள், அவர்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள், பிறகு தபுஉத் தாபிஈன், பிறகு இமாம்கள், இப்படி எல்லோருமாக சேர்ந்து நபி சொல்லாததை பதிவு செய்தது மட்டுமல்ல, அதை ஹதீஸ்களுடைய உயர்ந்த சஹீஹான தரத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்ப எல்லோருமே மார்க்கத்தை குழப்ப வேண்டும், நபியின் மீது பொய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவில் தான் இருந்தார்கள். மஅதல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை இது. அதற்கு என்ன சொல்கிறார்கள், நாங்கள் இந்த ஹதீஸை மறுப்பது எப்படி மறுக்கிறோம் என்றால், ஹதீஸ் என்று சொல்லி மறுக்கவில்லை, இது ஹதீஸே இல்லை, ரசூலுல்லா இப்படி சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம், அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லா சொல்லாததை சொன்னதாக போய் சொல்லிவிட்டார்கள்.
இதை குரானை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் வழியாக ஒரு சமுதாயத்தை முன்னெடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி சொல்லுவாங்களா?
அப்ப இவர் ஒரு கற்பனை காவியத்தை கொண்டு வரார், ரசூலுல்லா குரானை வச்சு சமுதாயத்தை வழி நடத்த வருகிறார்கள் சொல்லிட்டு. அப்ப இங்க ஒரு இக்க என்ன போடுறாரு, குரானுக்கு அதிகப்படியாக ரசூலுல்லா எதையும் சொல்லக்கூடாது, குரானுக்கு அதிகப்படியாக எதையும் ரசூலுல்லா தன்னுடைய அதாவது விருப்பமாக தன்புறத்திலிருந்து எதையும் சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு குரானை கொடுத்தான், அந்த குர்ஆனோடு சேர்த்து சுன்னாவையும் கொடுத்தான். நபியை அல்லாஹ் கொடுத்ததே சுன்னாதான், குர்ஆன் மட்டுமே போதும் என்றால் நபி அல்லாஹ் இறக்கி இருக்க தேவையே இல்லை, வெறும் இந்த அல்லது இறக்கி இருந்தாலும் இந்த வசனத்தை ஓது காட்டுவதை தவிர வேறு வேலை உங்களுக்கு கிடையாது, நீங்க எதுவுமே பேசக்கூடாது மார்க்கத்தில். அப்படி இருந்தால் எத்தனையோ அமல்களுக்குரிய விளக்கங்களும் குர்ஆனிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தொழுகையினுடைய ரக்காத்துகள் எப்படி சொல்வது, இஸ்திஞ்சா எப்படி செய்வது, திருமண எல்லாவற்றையுமே அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா இல்லை. அப்ப செயல்முறை விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதிலிருந்து குர்ஆனும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹி, சுன்னாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹி. தெளிவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அது போன்றதும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று. அப்ப பிற்காலத்தில் ஒட்டுமொத்த சுன்னாவை மறுப்பதற்குண்டான
வழிகளைத்தான் பாதைகளைத்தான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக் கொண்டு செல்கிறார்கள்.
இப்ப பள்ளி இருக்குல்ல, அது பகத்திரி உள்ள ஒரு ஜீவனா? இல்ல. அதுக்கு இப்ராஹிம் நபியை தெரியுமா? அது தெரியாது. அது இப்ராஹிம் நபி இதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்னு அதுக்கு விளங்குமா? அப்படியான எந்த ஜீவனுக்கும் எல்லாம் கொடுக்கல. ரெண்டு பேருக்கு தான் கொஸ்டின், ஜின்னுக்கும் மனுஷனுக்கு தான் கொஸ்டின். யாருக்கு தான்? பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கேள்வி கேட்பானே தவிர இவைகளுக்கு கிடையாது. இவைகள் அல்லாஹ்வுக்கு எதிராக போகாது, எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவை. பள்ளி எதுக்கு அல்லாஹ் படிச்சுக்கணும்? அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும். அது தேடிக்கிட்டு வந்து இப்ராஹிம் போடப்பட்டு இப்ராஹிம் நபி அறிஞ்சிருக்கு என்ன விளங்குது, அதுக்கு தௌஹீதே தெரிஞ்சிருக்குது. இப்ராஹிம் நபி சொல்ற கொள்கை என்ன, அவர் எதிரியுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கை தப்பு, அந்த கொள்கை சரின்னு ஈமான் கூட குபுரு இப்லீஸ் மாதிரி ஆக்குறாங்க. பள்ளிங்கிற ஒரு ஜீவன் வந்து அது ஒரு இப்லீஸுக்கு எப்படி சிர்க்குக்காக வேண்டிய பக்கபலமா நிப்பானோ, தீமையான காரியத்துக்கு பக்கபலமா நிப்பான். அது மாதிரி என்ன செய்யுது, சரியான வேலை செய்யறாங்க, நம்ம போய் நம்ம நோக்கங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இப்படின்றெல்லாம் வரும் என்பது ஒட்டுமொத்த குரான் கான்செப்டுக்கு வருமா? ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்டுக்கு ஏற்ப இது இல்லை என்று சொன்னால் இது ஒண்ணும்.
இவங்களா இத்தனை கேள்விகளை உண்டாக்குறாங்க, இப்ப நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கேள்விக்கும் இவங்க எடுக்கிற கேள்வி சரிதானாங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, இப்படி எல்லாம் இவங்க ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இவங்க குரானை கொஞ்சம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. குரானுடைய ஒட்டுமொத்த கான்செப்டுக்கு பார்க்கும் பொழுது இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வந்து பதில் கிடைக்கல. அப்ப இப்படி கிடையாது, பள்ளிக்கு அறிவு கிடையாது, பள்ளிக்கு வந்து இப்ராஹிம் இஸ்லத்தை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. குரான்ல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். எப்படி பள்ளிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்போ, பள்ளிக்கு தௌஹீத் ஷிர்க்னாய் தெரிந்து அறியக்கூடிய அறிவோ, அல்லது வந்து பள்ளிக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது எதிரிகள் எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு இப்படி சதிசம் பண்ணியிருக்கிறாங்க, இதை பற்றி உண்டான அறிவுலாம் பள்ளிக்கு இல்லை என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? குரானை வச்சு புரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஆயத்தை ஓதி காட்டு, எந்த ஆயத்தை வச்சு நீ இப்படி புரிந்து கொண்டாய் என்று. இப்ப நம்ம இன்ஷாலா அடுத்து விளக்கம் சொல்லுவோம். படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவு என்பது பல வகைகளில் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை விட உயர்ந்தது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஷரியத்துடைய சட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான தக்லீஃபுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர என்ன அர்த்தம் அல்ல. எல்லா உயிரினங்களை விட ஒரு பெரிய மேலான அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பது அல்ல. மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை, ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மேன்மை. அக்கல் தஷ்ரீஅ், ஹலால் ஹராம் என்று சொல்லப்படும் பொழுது ஹலாலை செய்வது, ஹராமை விடுவது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதை செய்வது, அல்லாஹ்விற்கு பிடிக்காததை விடுவது என்ற இந்த தக்லீஃபுடைய இல்ம், இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம், இதிலும் நன்மை இதில் நன்மை இருக்கிறது இது தீமை இருக்கிறது என்று புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏன படைப்புகள் எல்லாம் முட்டாள் படைப்பு, அதுக்கு எந்த விதமான புத்தியுமே கிடையாது, உணர்வுகள் உணர்ச்சிகள் தெளிவுகளே அதற்கு இருக்காது என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவனை விட முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். ஒரு மிருகத்தினுடைய குட்டி அத்தனை மிருகங்களுக்கு இடையிலும் தனது தாய் யார் என்பதை தெரிந்து கொள்கிறது, தெரிந்து கொள்கிறதா இல்லையா? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு மத்தியிலே ஒரு கன்று தனது தாயை பசுவை தனது மாட்டை தெரிந்து கொள்கிறது, ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு மத்தியிலே ஒரு குஞ்சு பறவை தனது தாயை அடையாளம் காணுகிறது, கடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மீனினங்களுக்கு மத்தியிலே குஞ்சுகள் தனது தாயை அறிந்து கொள்கின்றன, தனது உணவுகளுடைய இடங்களை தெரிந்து கொள்கின்றன. இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை மனிதனை விட முன்கூட்டியே அந்த பிராணிகள் உணர்ந்து கொள்கின்றன. இயற்கையாக ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த பேரழிவுகள், அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆபத்துகளை அந்த மிருகங்கள் உணர்ந்து கொள்கின்றன. அந்த மிருகங்களுக்கு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான், நம்மால் முடியாது. இப்படி எத்தனையோ அறிவுகளை அல்லாஹு தஆலா உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு அதிலிருந்து கொடுக்கப்பட்ட, அதாவது அந்த உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டது அற்பமானது, சொற்பமானது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஒட்டுமொத்தமா குரான்ல இருந்து ஒரு கான்செப்டை உருவாக்கி இந்த கேள்விகளுக்கு அவங்களுக்கு விடை கிடைக்குதான்னு குரான்ல பார்த்தப்ப கிடைக்கல. அப்ப அதனால குரானுடைய கான்செப்டுக்கு இந்த ஹதீஸும் முரணுங்கிறாங்க. புரியுதா? இப்ப இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் இருந்துகிட்டு நம்ம கொஞ்சம் உள்ளார போயிடுவோம். என்ன கேள்வி கேட்டாங்க, பள்ளிக்கு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு அதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா கேட்டா, இவங்க பார்த்த வகையில குரானுடைய கான்செப்ட்ல அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலையா? இப்ப பாருங்க, குர்ஆனையும் ஹதீஸ்களையும் சஹீஹான ஹதீஸ்களையும் எப்படி இருக்கும் என்றால், ஒன்றை போன்று ஒரு சம்பவம் இருக்கும். எப்படி இருக்கும் என்றால், சம்பவங்கள் சஹீஹான சம்பவங்கள் கண்டிப்பாக சிமிலாரிட்டி முஷாபக முமாசல ஒன்றை போன்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒன்று குர்ஆனிலே இருக்கும் அல்லது சஹீஹான ஹதீஸ்களில் இருக்கும். சஹீஹான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது போன்று குர்ஆனில் இருக்கும், குர்ஆனில் சொல்லப்பட்டது போன்று கண்டிப்பாக ஹதீஸில் இருக்கும். அப்ப இவர்கள் என்ன சொன்னார்கள், பள்ளிக்கு இப்ராஹிம் நபி இருந்தார்னு தெரிஞ்சுச்சா? கேள்வி. பள்ளிக்கு புரியக்கூடிய அறிவு இருந்துச்சா? பள்ளிக்கு தௌஹீது ஷிர்க்ங்கிற அறிவு இருந்துச்சான்னு சொல்லி. இந்த மூணுமே குர்ஆனை கொண்டு நாம் அறியலாம். சூரத்துன் நமல், என்ன அத்தியாயம்? சூரத்துன் நம்ம தெரியுமா, சூரத்து நம்ம எங்க இருக்குன்னு. அதாவது நம்முடைய முன்னாள் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸுகளை குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு முதல் அடிப்படை தகுதி என்னன்னு சொன்னா, அரபி மொழியை நல்ல தெல்ல தெளிவா தெரிந்து வைத்திருப்பதோடு குர்ஆன் முழுவதையும் பொருள் உணர்ந்து இறக்கப்பட்ட காரணங்கள் அறிந்து அதற்குரிய அரபி மொழியின் தெளிவான அர்த்தத்தோடு அறிந்து கொள்வதோடு குர்ஆனை மனனம் செய்தவராக இருக்க வேண்டும். அடிப்படை தகுதி என்ன ஆய்வாளருக்கு? ஹாஃபிழ் குர்ஆனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஹதீஸுகளில் ஒரு பெரிய எண்ணிக்கையை, சஹீஹான ஹதீஸுகளின் பெரிய எண்ணிக்கையை, அந்த ஹதீஸுகளுடைய சரியான கருத்தோடு ஒரு தரமான மார்க்க அறிஞரிடத்தில் படித்தவராக இருக்க வேண்டும். பிறகு ஓமைகள், ஒரு வார்த்தை அகராதியில் ஒன்றாக இருந்தாலும் பழக்கத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்ற அறிவெல்லாம் அவருக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் ஹதீஸுகளை குர்ஆனை மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அவர் தகுதியுடையவராகவே ஆகிறார். இப்போ ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணணும் போறாரு, கத்தியது கத்திரிக்கொள்ளதுன்னு விவசாயம் தெரியலன்னு சொன்னா அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனா என்னங்க உட்படும், உருப்படுமா ஏதாவது? மருந்து எது மயக்க மருந்து எதுன்னு வித்தியாசம் தெரியல, இவரை வச்சு ஆபரேஷன் பண்ண முடியுமா? இந்த மக்கள் அப்படித்தான் மார்க்கத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப பல இடங்களிலே நாம் சொல்லுகின்றோம், இவர்கள் மீது அல்லாஹ் விதித்த சாபத்தில் ஒன்று, இவர்களுடைய தௌஹீத் பிரச்சாரத்தின் 30 ஆண்டுகளிலே இது நாள் வரை ஒருவர் கூட குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதாக உருவாகவில்லை. சேலஞ்சு விடலாம், இவர்களில் ஒருவர் கூட இதனால் வரை குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் இல்லை. வாடகைக்கு வாங்கிட்டு வந்துதான் இவங்க தராவிக தொழுக வைக்கிறோம். இவர்கள் தௌஹீது பேசக்கூடிய இந்த வட்டாரத்தில் இருந்து இதனால் வரை குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த ஒரு ஹாஃபிது உருவாகி இருக்கிறாரா என்றால் கிடையாது. இவர்களுக்கும் ஏதாவது ஒரு அதிகப்படியான குர்ஆன் வசனங்கள் சூராக்கள் மனப்பாடமாக தெரியும் என்றால் தெரியாது. பயான் பண்றதுக்கு மட்டும் குர்ஆனை திறப்பாங்க, 2 வசனத்தை எழுதிட்டு வந்து ஓதி காட்டிட்டு முடிஞ்சு போச்சு. அன்றாடமாவது குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறதா குறைந்தபட்சம் என்றால் அதுவும் இல்லை. ஏன்னா இவங்க முடிவு பண்ணாங்க, வெறும் அரபியை ஓதுனா நன்மை கிடையாது, தமிழ் அர்த்தத்தை படிச்சா போதும்னு சொல்லிட்டு அதையாவது தொடர்ந்து படிக்க வேண்டுமா? அதுவும் இல்லை. இப்ப பாருங்க, சூரத்து நம்மள ரெண்டு சம்பவங்களை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்ல் காலத் நம்லதுன் யா அய்யுஹன் நம்ல் துக்லூ மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமான் வஜுனூது வஹும் லா யஷ்உரூன் ஃபதபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா وقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 19வது வசனம் சூரா நம்லிலே,
சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளமும் எறும்புகள் இருக்கின்ற ஒரு பள்ளத்தாக்கிலே சென்ற போது
ஒரு எறும்பு கூறியது, காலத்து நம்லத்து, ஒரு எறும்பு பேசியது. என்ன பேசியது? எறும்பு கூட்டமே, எறும்பு சமூகமே, மசாக்கினக்கும், உங்களது பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். இப்ப இவங்க ஹதீஸ மறுக்கிறபடி ஒருத்த மறுக்க வந்தான்னு சொன்னா இந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியை மறுத்துருவான், அதை வச்சு முந்தைய பகுதியை மறுத்துருவான். எப்படி சொன்னாங்க, பள்ளிகளை கொள்ளுங்கன்னு இருந்த ரசூல்லாவுடைய கட்டளை கொண்டு போயிருப்போம். என்னமோ ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல அப்படியே 100 பின்பற்றி கொண்டு வர மாதிரி. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ரசூல்லாவுடைய ஹதீஸ்லாம் இவங்க அப்படியே செயல்படுத்துற மாதிரி, அதாவது காட்டிக்கொள்ளும் பொழுது ஹதீஸ் மறுப்பாளர்களும் சரி, இந்த குதர்க்கவாதிகளும் சரி, தங்களை தக்வாவின் உச்சத்திலும் பேணுதலுடைய உச்சத்திலும் அப்படியே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலே தங்களுக்கு ஈடாக உலகத்தில் யாருமே இல்லை என்பதை போன்றுதான் காண்பித்துக் கொள்வார்கள். ஏன்னா அப்பதான் கேட்கிறவன் நம்புவான், கேட்கிறவன் அப்பதான் நம்புவான். பாருங்க என்ன வார்த்தை வருகிறது, வாசகம் வருகிறது, அல்லாஹ்வுடைய கவுல், எறும்பு கூட்டமே உங்களது பொந்துகளுக்கு நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளங்களும், பட்டாளம் மட்டும் சொல்ல, அவருடைய ராணுவங்கள் இருக்கிற அத்தனை வகையான ராணுவங்கள், ஏன்னா சுலைமான் இடத்திலே பல வகையான ராணுவம் இருந்தது, ராணுவங்களும் உங்களை மிதித்து அழித்துவிடக் கூடாது. அவர்கள் உணரமாட்டார்கள் கீழே நீங்கள் இருப்பதை. எறும்பு பேசினதா அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, எந்த குரானுடைய கான்செப்டுக்கு மாறுபடுது இந்த ஹதீஸ் சொல்லிட்டு? எறும்பு ஒன்று இவ்வளவுக்கும் பள்ளியை விட இக்கினி கொண்டு மிருகம், பள்ளியாவது இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு இருக்கு. ஹதீஸ்ல சொன்ன பள்ளி எந்த பள்ளின்னு விடுங்க, 100 கிலோ வரைக்கும் கூட பள்ளி இருக்கு. பள்ளி என்பது ஒரு பெரிய வகை, அதனுடைய எல்லா இனங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஏன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கு சில சயின்ஸ் டிஸ்கவரியாவது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். பள்ளிகள்ல எவ்வளவு விஷம் நிறைந்த பள்ளிகள் இருக்கின்றன என்றால், தங்களுடைய மிருகங்களை வேட்டையாடுவதற்கு அந்த பள்ளிகள் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, சைலண்டா பின்னாடி போய் அந்த பெரிய எரும மாட்டையோ கால மாட்டையோ நைஸா ஒரு லவக்குன்னு ஒரு கடி கடிச்சு ஓடிப்பிடும், அவ்வளவுதான். என்ன செஞ்சிடும் அந்த பள்ளி, ஒரு கடி லவக்குன்னு ஒரு கடி லேசா பல்லு போடும், அவ்வளவுதான், ஓடிப்பிடும். அதோட போயிடும் அந்த பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு. சரியா ஒரு வாரத்தில் அந்த மிருகம் செத்து போயிடும். அந்த செத்த மிருகம் இருக்கு பாருங்க, ஏறக்குறைய 10 மைல்கள் தூரத்தில் எங்க இருந்தாலும் சரி இந்த பள்ளி வாசனையில் கண்டுபிடிச்சிடும். கரெக்டா அந்த காலமாடி இது கடிச்சதுக்கு பிறகு எங்க வேணாலும் போயிருக்கலாம், கரெக்டா தேடிட்டு போய் அங்க உட்கார்ந்துருப்பாரு அஜித்து பிரியாணி சாப்பிடும். எப்படிப்பட்ட விஷம் நிறைந்தது இந்த பள்ளி, இதனுடைய சின்ன இனத்திலிருந்து பெரிய இன வரைக்கும் அவ்வளவு மோசமானது. நாம பாக்குறோம் எத்தனை கல்யாண பந்திகள்ல அல்லது பெரிய பெரிய ஹாஸ்டல்கள்ல பள்ளி உளுந்து மரணமாகுது, பயங்கரமான பேதி, விஷம், அவ்வளவு பயங்கரமான விஷம். சரி விடுங்க, நம்ம எதுக்கு வர்றோம், பள்ளிக்கு இப்ராஹிம் நபி இருந்தாரா இல்லையான்னு கேக்குறாங்களா இல்லையா? பள்ளியாவது பெருசு, அது ஊர்ல இருந்த பள்ளி, இது எறும்பு எங்க இருந்த எறும்பு, இது காட்டுல எங்கேயோ, சுலைமான் நபி ராணுவத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு பண்றதுக்கு. இப்ராஹிம் சுலைமான் நபி ஊர்ல உள்ள எறும்புக்கா தெரிஞ்சிச்சு, அல்லது சுலைமான் நபி வீட்டில் உள்ள எறும்புக்கா தெரிஞ்சிச்சு, மாளிகையில் உள்ள எறும்பா பேசுனுச்சு, எந்த எறும்பு பேசுதுங்க? அவங்க ஜிஹாதுக்கு படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் போனாங்களோ, எந்த காட்டுக்கு போனாங்களோ, அந்த பள்ளத்தாக்கில் உள்ள எறும்பு பேசுதுங்க. இப்ப சொல்லுங்க எந்த கான்செப்டுக்கு முரணா இருக்கு? எப்போது அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு சின்ன பிராணி எறும்புக்கு அல்லாஹு தாலா சுலைமான் என்ற ஒரு நபியை இறக்கி இருக்கிறான், அந்த நபிக்கு இவ்வளவு படைகள் இருக்கின்றன என்ற அறிவு இருக்குதோ, ஏன் இந்த பள்ளிக்கு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கிற அறிவு இருக்காது சொல்லுங்க? ஆனா இது உங்களுடைய அடுத்து இவங்க சொல்லுவாங்க லாஜிக்கு முரண்படுதுனால கேட்போம். அப்ப லாஜிக்கு முரண்படுது இந்த ஹதீஸ மறுத்தீங்கன்னு சொன்னா அப்ப குர்ஆன் ஆயத்தை என்ன செய்வீங்க? நிறுத்தம் ஒரே தராசில நிற்கணும். லாஜிக்குன்னு பேசி அறிவுக்கு முரண்படுகிறது என்று பேசினால் அப்ப அறிவுக்கு முரண்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் மறுக்கணும். ஒரே தராசு தான் நீங்க சொல்ற ஒரே சம்பவம், ஒரே மாதிரி சம்பவம் தான். பள்ளிக்கு இப்ராஹிம் நபியை எப்படி தெரிந்தது, தெரிய என்ன வாய்ப்பு இருக்கிறது, அப்படி தெரிய முடியுமா? முடியாதுங்கிறாங்க. அறிவுக்கு ஒத்து வரலங்கிறாங்க. அப்ப எப்படி எறும்புக்கு சுலைமான் நபியை தெரிந்தது, எறும்பால் எப்படி சுலைமான் நபியை அறிந்து கொள்ள முடிந்தது? அப்ப அல்லாஹ் காட்டி கொடுத்திருப்பான். இங்க காட்டி கொடுத்திருக்க மாட்டானா? இங்க அந்த அறிவு அல்லாஹ் போட்டிருக்க மாட்டானா? அல்லாஹ் அதுக்கு மட்டும் காட்டி கொடுத்தா, இதுக்கு மட்டும் காட்டி கொடுக்கலன்னு பிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஒரு ஆதாரம், ஒரு லாஜிக்கா. இப்ப என்ன கேக்குறாங்க அடுத்து, இப்படிலாம் செய்யற அளவுக்கு பள்ளிக்கு அறிவு இருக்குதா, அக்கல் இருக்குதா? சரிங்க, சுலைமான் நபி ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்தா நம்மளை வந்து மிதிச்சிட்டு போயிருவாரு, எல்லாம் பொந்துக்குள்ளார போய் மறைஞ்சிருங்க என்று பேசக்கூடிய அளவுக்கு எறும்புக்கு அறிவு இருக்கா? அப்ப எறும்புக்கு அந்த அறிவு இருக்கிறது என்றால் ஏன் இந்த பள்ளிக்கு அந்த அறிவு இருக்காது? புரிந்து செயல்படக்கூடிய அக்கல் என்பது எறும்பு பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றது, மிதிச்சு விடுவாங்களா ஓடி போயிருங்களா? ஹத்தம் சொன்னா மிதிச்சா உயிரை போக்கிறது ஹத்தமங்கிறது, நசுக்கி போடுறது. அதுவும் சொல்லுது அவங்களுக்கு தெரியாது நம்ம கீழே இருக்கு, அந்த அளவுக்கு அது விளங்கி வச்சிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அக்கல் உள்ள ஒரு எறும்பு இது போன்று ஏன் பள்ளிக்கு அக்கல் இல்லை என்று நீங்கள் மறுக்கிறீர்கள்? எந்த அக்கலை மறுக்கிறீர்கள்? சரி, இப்ப என்ன கேட்கிறாங்க, தௌஹீத் தெரிஞ்சிருச்சா எதுக்கு பள்ளிக்கு? உங்களுக்கு தான் தௌஹீத் தெரியல, மிருகங்கள் நல்ல தௌஹீத விளங்கி வச்சிருக்கு. ஒன்னு ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ, புரியுதா? அதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலே இருக்கு. எங்க இருக்கு? என்ன சொல்றீங்க சொல்லுகிறார்கள் என்றால், அதாவதுங்க மிருகங்கள்லாம் அப்படியே படைக்கப்பட்டு அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குது, அதுக்கெல்லாம் தௌஹீத பத்தி ஷிர்க் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, கடஞ்செடுத்த முட்டாளத்தான் இருப்பான். என்ன சொல்றாங்க, நல்ல பருப்பத்துல கடைகிறமா இல்லையா, அந்த மாதிரி கடஞ்செடுத்த கடைசி கசடு முட்டாளத்தை தான் இப்படி பேசுவாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் படைப்பிடங்கள் தௌஹீத், படைப்பிடங்களுக்கு தௌஹீத் இருக்கின்றது என்பதை பேசுகிறது. வானம் அல்லாவை தஸ்பீ செய்கிறது, பூமி அல்லாவை தஸ்பீ செய்கிறது, பறவைகள் ரெக்கைகளை விரித்துக் கொண்டு அல்லாவை தஸ்பீ செய்கின்றன, தாவூது நபியோடு மலைகளும் பறவைகளும் சேர்ந்து தஸ்பீ செய்தன. அப்ப பறவைகளுக்கு தாவூது நபி இருக்காருன்னு தெரிஞ்சுச்சா இல்லையா? மலைகளுக்கு தாவூது நபி இருக்கிறார்கள் என்று தெரிந்ததா இல்லையா? தாவூது நபியுடைய தஸ்பீஹை கொண்டு மலைகள் தஸ்பீ செய்தனவா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இங்க பாருங்க, இன்னும் தெளிவா அல்லாஹ் பேசலாம் பாருங்க. وتفقد الطير فقال ما لي لا ارى الهدهد ام كان من الغائبين. ஹுதுஹுதை காணவில்லையே என்று சுலைமான் தேடினார். எங்கே காணவில்லை, எஸ்கேப் ஆயிச்சா அப்படினு சொல்லி, لو عذبنه عذابا شديدا او لاذبحنه او لياتيني بسلطان مبين. there is three kinds now. ஒன்னு அடி பின்னி எடுத்துருவார் அல்லது அறுத்து விடுவார், இல்லைன்னா எங்க போன ஒழுங்கு ஆதாரத்தை கொடுவார். என்ன என்கிட்ட கேட்காம எப்படி எஸ்கேப் ஆன? உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் லிமிட் அதுக்குள்ளார வந்துடணும். ஏப்பா இப்ப இப்படிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க லாஜிக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. எப்படி சுலைமான் பறவைக்கு ஒரு டயத்தை போட்டு அந்த டயத்துல நீ போயிட்டு வந்துடும் சொன்னா அது எப்படி, அதெல்லாம் விளங்கிக்கிற அளவுக்கு பறவைக்கு விளக்கம் இருந்துச்சு? புரியுதா இல்லையா? சொல்றாங்க சுலைமான் நபி ஏன் காணா போன, இவ்வளவு நேரம் எப்படி காணா போன? ஆதாரத்தை கொண்டு வா, சுல்தானி முடிவு ஆதாரம் கொடுக்கிற அளவுக்கு பறவைக்கு அறிவு போயிருச்சா? லாஜிக் பேசணுமா? புரியுதா உங்களுக்கு? அல்ல என்ன சொல்றான், சுலைமான் நபி சொன்னார்கள் என்று, இல்லாட்டி என்ன சுலைமான் நபி உனக்கு இது கூட தெரியாதா? ஒரு பறவைக்கு போய் ஆதாரம் கொண்டு வர்றதுக்கெல்லாம் விளக்கம் தெரியுமா? அதுகிட்ட போய் நீ இப்படி கேட்கறிய, டைம் லிமிட்ல அதுக்கு தெரியுமா? எங்கேயோ பறந்து போயிருக்கோம் போயிருக்கோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இவங்க பேசுற மாதிரி பேசினா ஒன்னு, குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் சுலைமான் நபி சொன்னதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஜோக்கு மாதிரி, கேலி மாதிரி, கதம்புக்கு மாதிரி போயிடும் கடைசியில். முடிவு அப்படித்தான் ஆகும். இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அடுத்து இவர்களுடைய வழித்தோன்றர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவங்க எப்படி பேசுறாங்க இன்றைக்கு. இவர் ஒரு 50 ஹதீஸ் மறுத்தார்னு வச்சுக்கோங்க, அவருடைய கூட்டம் 500 ஹதீஸ் மறுத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஹதீஸ் சொன்னாலும் ஆதாரத்தை கேட்கறது இல்ல, அது எப்படி சரியா இருக்குன்னு தான் கேட்கறது. அடுத்து நீங்க புகாரி முஸ்லீம்னு சொல்லுங்களேங்க, இருந்துட்டு போதுங்க, அறிவுக்கு ஒத்து வரலையங்க. இப்படி ஹதீஸ்னு சொன்ன உடனே இது எப்படி இருக்கும், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை வந்து புரிய, இது வந்து சரியா இருக்குமா, இப்படிதான் அவர்களுடைய மன, அதாவது நிலைய அப்படிதான் மாறி இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு நீண்ட தூரமான ஒரு காலம் அல்லாமல் கொஞ்சம், அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில எப்போதும் வரக்கூடிய அந்த டைம் லிமிட்லயும் வரல, ரொம்பவும் லாங்காவும் ஆயிரல, வருகிறது வந்து பேசுறது பாருங்க. நல்லா சொல்றான் சுலைமானே, فقال احط بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين. سليمان நீ அறியாததை நான் அறிந்து வந்திருக்கிறேன் உன்னிடத்தில். என்ன வார்த்தையை சொல்கிறது அஹத்து, அதுவும் எப்படி சொல்றது, அழிந்தும் சொல்லல, அரபி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா மட சாம்ராணிகளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றது, அஹத்து அஹாத்தை ஹீத்து, நீங்க ஆயத்தில் குறிச்சுல ஓதிருப்பீங்க, வலா யுஹீத்துன பிஷை மின் இல்மிஹி, வலா யுஹீத்துன பிஷை மின் இல்மிஹி, அப்படிதானே அந்த அஹாத்துங்கிற வார்த்தையை சொல்லுது. அஹத்து கம்ப்ளீட்டா நான் தெரிந்து வந்திருக்கிறேன், அலிமன தெரிந்திருக்கிறேன், நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கிறேன். அஹாத்து சொன்னா கம்ப்ளீட்டா தெரிந்து வந்திருக்கிறேன், ஒன்றை பத்தி 7 to Z வரைக்கும் தெரிஞ்சிருந்தா அஹாத்து. புரியுதா இல்லையா, அது என்ன சொல்லுது சுலைமான் நபிட்ட, அஹத்து பிமா லம் துஹித்து பிஹி, உங்களுக்கு எதை பற்றி உண்டான கம்ப்ளீட் அறிவு இல்லையோ அதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன், மின் சபையின் பேர் சொல்லுது இந்த சபாங்கிற ஊரு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரிங்க, புது புது பறவை போனுச்சுன்னே வச்சுங்க, ஊரு பேர் எல்லாம தெரிஞ்சு வச்சிருக்கு. இவங்க பேசுற மாதிரி லாஜிக் பேசினா மடையர்கள் அடுத்து என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுவார்கள், யாராவது பின்னாடி வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்றான், இது ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த ஹுது ஹுது பேசியதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஹுது ஹுது என்ன, கால ஹுது ஹுது சொன்னது, என்ன சொன்னது சுலைமானே சொல்லுங்க, நீ சூழ்ந்தறியாததை நான் சூழ்ந்தறிந்து வந்திருக்கிறேன். இன்னும் உன்னிடத்திலே சபா நாட்டுக்கு போய் நான் வந்திருக்கிறேன். எங்க போயிட்டு வந்திருக்கிறேன், சும்மா போயிட்டு வரல, விசிட் போயிட்டு வந்திருக்கிறேன் சபா நாட்டுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி சொல்கிறது, மிக உறுதியான செய்தியை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப அது கூட தெரியுது, பொய் செய்தி இருக்குது, சும்மா செய்தி இருக்குது, சாதாரண செய்தி இருக்குது. சும்மா சொல்லல, நான் செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லிட்டு எப்படி சொல்லுது, ஒரு மிக்க உறுதியான யக்கீனான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, பயன் பண்ணுது பாருங்க. அதுவும் கரெக்டா தாக்கீது போட்டு பயன் பண்ணுது. இவங்களுக்கு தான் தாக்கீதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. குர்ஆன்ல இன்னெல்லாம் வேஸ்ட் ஆச்சு உங்களுக்கு, இன்ன அண்ண இதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு உங்களுக்கு. சும்மா இட்ட அரபுகள் சும்மா சொல்லுவாங்களா, அல்லாம அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரா. அந்த அந்த புது புது பேசுகிறது, நிச்சயமாக நான் சுலைமான் நபிக்கு சந்தேகமே வரக்கூடாது தான் சொல்ற விஷயத்தில். எப்படி திட்டமாக நான் வஜத்தும் ஒரு பெண்ணை அங்கே கண்டே, அதுவும் எப்படி சொல்கிறது, தம்லிக்குகும், அந்த பெண் அவர்களை ஆட்சி செய்கிறார். அது கூட தெரிஞ்சிருக்கு புது புது பறவைக்கு. எப்படி ஆட்சி செய்யறவங்க யாரு, இவதான் ஆட்சி செய்யறா இவங்களை, இவங்களெல்லாம் அவளுக்கு கட்டுப்பட்ட பொதுமக்கள் பத்தீங்களா அந்த அறிவை. எங்க குரானை தான் படிக்க மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு உங்களுடைய சாதாரண 1st class, 2nd class, 3rd class மிருகங்களை பற்றி, பறவைகளை பற்றி, உயிரினங்களை பற்றி உண்டான சயின்ஸ் புக்கு கூட படிச்சு திறந்து பார்க்க மாட்டீங்களா, உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அறிவியலை கூட பார்க்க மாட்டீர்களா. இன்னும் போங்க, தேனை பத்தி எல்லாம் சொன்னா இவங்க என்ன செய்ய போறாங்களோ தெரியல. தேவனுடைய படைப்பு அல்ல ரப்புல் ஆலமீன் எப்படி படைத்திருக்கிறான், எப்படிப்பட்ட ராஜாங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதே எறும்பு எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த காலத்துல சின்ன புக்கள் எல்லாம் ஸ்கூல் புக்கள் எல்லாம் எறும்பை பத்தி பாட வரும், அது எப்படி வந்து திட்டமிடுது, என்னென்ன செய்து, எப்படி எப்படி எங்குதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய படைப்பு பாருங்க என்ன சொல்லுது. அந்த பெண் அவர்களை ஆட்சி செய்கிறார். அதனாலதான் அது சொல்லுது. எது சொல்லுச்சு? ஹுத்து ஹுத் பறவை என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? சுலைமான் நபியை பார்த்து, நீ சூழ்ந்தறியாததை நான் சூழ்ந்தறிந்து வந்திருக்கிறேன் சொல்லுது. பாருங்க, அங்க ஒருத்தர் இருந்தா சுலைமான், அவன் என்னமோ ஷிர்க்கு சேரா போனருக்கு போய் ரெண்டு கவனி கவனிச்சுக்கோங்க, அப்படியா சொல்லிச்சது? எவ்வளவு பத்திகளா விளக்கம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்னி வஜத்தும் ரத்தன், நான் ஒரு பெண்ணை அங்கே கண்டேன், தம்பிக்குகும், அந்த பெண் அவர்களை ஆட்சி செய்கிறாள், தம்பிக்குகும். அடுத்து சொல்லுது, அந்த பெண்ணுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கரெக்டா நோட்டம் இருக்கு, எத்தனை பங்களா இருக்கு, என்னென்ன கஜானா இருக்கிறது, என்னென்ன மில்டி இருக்கிறது, என்னென்ன அந்த பெண்ணிடத்தில் பலம் இருக்கிறது. ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன், ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. மிக மகத்தான ஒரு பெரிய கட்டிலும் அவர் வைத்திருக்கிறாள், அவரிடத்தில் இருக்கிறது. கரெக்டா கணக்கு போட்டிருக்கீம். சாதாரண ராஜாக்கள்லாம் இவ்வளவு பெருசுல உட்காருவாங்க, இவ கட்டில் என்னன்னு சொன்னா அதுலேயே இப்படி நூற்றுக்கணக்கான பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இத்தனை தங்கம் வெள்ளி வைடூரியம் மாணிக்கம் மரகதம் இப்படிப்பட்ட சரி என்னப்பா இது வர அரசு. அப்ப சுலைமான் பார்க்காத ஒரு அரசை, ஒரு அரச பீடத்தை அது யாரிடத்துல பார்த்திருக்கிறது? அந்த சபா நாட்டு அரசியிடம் பார்த்திருக்கிறது. எனவேதான் எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. ஒரு அரசு அதுவும் சும்மா சொல்லல, எப்படி சொல்லுது? The great Arsham, Arsham Azeem. இந்த ரப்புல் அரசுல அதீம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படும். அங்க அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படும் போது அதுக்கு வேற அர்த்தம், ஒப்பற்ற நிகரற்ற உண்மையற்ற. இங்கே சொல்லும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான, அதாவது மனிதர்கள் யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது, வேற மன்னர்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு அரச பீடம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அரச பீடத்தில் அவள் இருக்கிறார். இதோட முடிஞ்சிச்சா அந்த புது புதுடைய பேச்சு முடியல. இன்னும் என்ன பேசுகிறது? வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். சுலைமான், அவளையும் அவளது கூட்டத்தையும் நான் பார்த்தேன், அல்லாஹ்வை விட்டு விட்டு சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த புது புது பறவைக்கு தௌஹீது தெரிஞ்சா தெரியலையான்னு சொல்லிட்டு, ஷிர்க்கு செஞ்சு தெரிஞ்சுட்டா தெரியலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு சிறுக்கு தௌஹீது தெரிஞ்சது மட்டுமல்ல, மனுஷ செய்யற இந்த செயலும் இது தௌஹீதா ஷிர்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சிருச்சு. எப்படிங்க? அது அதனுடைய தௌஹீதுல மட்டும் இருக்கவில்லை, புரிஞ்சா? அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிருக்கிறது, அதுக்கு தௌஹீதுல இருந்துச்சு. எதையும் விளங்கி வைத்திருக்கிறது, எதையும் விளங்கி வச்சிருக்குது. மனிதனுடைய இந்த செயல் தௌஹீதா ஷிர்கா என்று தெரியக்கூடிய அளவுக்கு அதுக்கு விவரம் இருந்தது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் சூரியனுக்கு சஜ்தா செய்வதாக நான் அவர்களை பார்த்தேன். அப்புறம் பாருங்க, சுலைமான் நபியைத்தான் தெரிஞ்சிச்சுன்னு விடுங்களேன், சைத்தான கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. சுலைமான் நபியிட்ட விவரம் பயன்படுது. அவர்களுக்கு அவர்களது செயல்களை அலங்கரித்து விட்டான், நேரான பாதையில் இருந்து அவர்களை தடுத்து விட்டான், நேர்வழி பெறாதவர்களாக இருக்கிறார்களே. அடுத்து என்ன பேசுகிறது? அல்லா யஸ்ஜுதூனில்லாஹில்லதி, வானங்களிலும் பூமிகளிலும் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய, மறைந்திருக்கக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கல்லவா அவர்கள் சஜிதா செய்ய வேண்டும். யார் சொல்லுது? அவன் நீங்கள் மறைப்பதையும் அறிந்து வைத்திருக்கிறான், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹு, அல்லாஹுதான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, மகத்தான அரசுடைய அதிபதி. என்ன சொல்றது, அதே புத்துகுது இவர்கிட்ட என்ன அரிசி இருக்கு, அல்லாஹ்வுடைய அரிசி அதை விட பெருசு, ரப்புல் அரிசில் அதையும் இப்ப இதையும் விளங்கி வச்சிருக்கு, அந்த புத்துகுது எதையும் விளங்கி வச்சிருக்கு, ரப்புட்ட இதை விட பெரிய அரிசியும் இருக்கிறது, அவன் ரப்புல் அரிசில் அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். தௌஹீத் தெரிஞ்சுச்சா இல்லையா, இதுக்கு எப்படி தௌஹீத், அப்போ ஹுதுஹுதுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுத்தவன் உணர வைத்திருந்தவன் ஏன் இந்த பள்ளிக்கும் உணர வைத்திருக்க முடியாது, அதற்கு அது மாற்றமாக நடந்தது என்றால் அதற்கு ஒரு சொல், இப்படி மிருகங்களில் சிலவற்றை அல்லாஹ் படைத்திருக்கிறார். நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு, சில படைப்புகள் முழுமையாக மஜ்பூர் முக்கல்லம் அவ்வளவுதான், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. சில படைப்புகள் முழுமையாக முக்தா முகையர், மனிதர்களைப் போல ஜின்களைப் போல. சில படைப்புகள் ஒரு பக்கம் அதற்கு ஒரு இஷ்டமும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் அது அல்லாஹ்வுடைய அந்த இயற்கையில் மாற்றம் செய்ய முடியாமல் அப்படியே அமைக்கப்பட்டது, அப்படியே சிலவற்றை அல்லாஹ் படைத்திருக்கிறார். புரியுதா இல்லையா, இப்ப பள்ளிக்கு தௌஹீத் எல்லாம் தெரியுமான்னு சொன்னா ஏன் ஹுதுஹுதுக்கு தெரிந்த போது ஏன் அதற்கு தெரிந்திருக்க முடியாது,
அதுக்கு தௌஹீதே தெரிஞ்சிருக்குது. இப்ராஹிம் நபி சொல்ற கொள்கை என்ன, அவர் எதிரியுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கை தப்பு அந்த கொள்கை சரின்னு ஈமான் போது குபுரு இப்ளீஸ் மாதிரி ஆக்குறாங்க, அதுக்கு இப்ராஹிம் நபியை தெரியுமா, அது தெரியாது, அது இப்ராஹிம் நபி இதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்னு அதுக்கு விளங்குமா, அப்படியான எந்த ஜீவனுக்கும் எல்லாம் கொடுக்கல, ரெண்டு பேருக்கு தான் கொஸ்டின், ஜின்னுக்கும் மனுஷனுக்கு தான்.
பள்ளிக்கு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தெரிய வாய்ப்பு இருக்குதா இல்லையே, எங்களுக்கு நாங்க புரிஞ்ச அளவுக்கு குரானுடைய கான்செப்ட்ல அப்படி கிடைக்கலன்னு சொன்னா இது என்ன ஆயிடுச்சு, குரான்ல உள்ள சூரா தானங்க, எல்லா குரான்லயும் இருக்குல்ல இந்தியால, இல்ல அவங்க அடிக்கிற குரான்ல எதுவும் இல்லையோ, யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா குரானுடைய கான்செப்டுக்கு முரண் என்று, இவர்கள் சொல்வதுதான் முரண், குரானுடைய கான்செப்ட் ஹதீஸ் குரானுடைய கான்செப்டுக்கு முரண் என்று இவர்கள் சொல்வது முரண். ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா குரானுடைய தெல்லத்தெளிவ அர்த்தம் புரியப்பட்ட வசனங்களுக்கு அப்படியே பொருத்தமாகத்தான் இருக்கிறதே தவிர எந்த விதமான ஒரு குளறுபடிகளோ முரண்பாடுகளோ இல்லை.
அது பெரிய நெருப்பு, போய் ஊதுறதுக்கு போக முடியுமா, எரிஞ்சு சட்னியாகிறது கொஞ்சம் தூரம் போகும்போத சுருண்டு உளுந்துடும், அதுகிட்ட போய் ஊதுற ஊதி விட்டு போய் ஊதி விடுறதுக்கு ஊதி விடுறதுக்கு மட்டும் கிட்ட நெருங்க முடியுமா,
சிரிக்கிறத பாருங்க. ஹதீஸ விமர்சனம் செய்யும் போது நீங்க விமர்சனம் செய்றீங்கிறது ரெண்டாவது விஷயம், சரி நீங்க ஒரு பெரிய ஆய்வாளர் விமர்சனம் செய்ய போறீங்க விடுங்க, கிண்டல் எதற்கு, நையாண்டி எதற்கு, எதை நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள், ஒரு ஆய்வாளர் சொல்றீங்க, ஒரு அறிஞர் சொல்லிக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு, யாருடைய ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு நம்பத்தகுந்த கிரந்தத்தில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அதற்குரிய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, சரி விமர்சனம் செய்வது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்று நீங்கள் கருதலாம், ஆனால் நையாண்டி செய்வது என்பது, கிண்டல் அடிப்பது என்பது, கடைசியில என்ன நிலைப்பாட்டுக்கு அவர்களுடைய மனநிலை வந்திருக்கிறது என்றால் எந்த ஹதீஸ கேட்டாலும் சரி புரியலையா உடனே அதை பத்தி சகட்டு மேனிக்கு நையாண்டி பண்றது, கிண்டல் அடிக்கிறது, சிரிக்கிறது என்னமோ, அதாவது மாற்று மதத்தவர்களுடைய கதைகள்ல வந்திருக்கக்கூடிய கற்பனைகளை போன்று ஹதீசுகளை நையாண்டி செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை வளர்த்திருக்கிறான், அதையும் வெகு தொலைவில் இருந்து வேண்டால் அந்த பள்ளி வெப்பத்தை தாங்க முடியாது, வெகு தொலைவில் இருந்தா கூட அந்த வெப்பமே அதை கரைச்சி என்ன செஞ்சிருக்கேன், செத்து சாகடிச்சிடும், அது கிட்ட வெப்பம் ஊதிருச்சு. ரெண்டாவது இதுவும் குரானுடைய கான்செப்டுக்கு ஒத்து வரமாட்டேங்க,
பள்ளி போய் ஊதுறதுங்கிறதும் குரானுடைய கான்செப்டுக்கு ஒத்து வரல. அப்படி என்ன குரான்ல கான்செப்ட பார்த்தாங்க, பள்ளி போய் ஊதுறது முரணாகாதுன்னு சொல்லிட்டு முரண்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்து பின்னாடி ஹதீச படிக்கும் பொழுது, ஆமா இப்ப ஹதீச படிச்சிருவோம், நீ பாருங்க இந்த ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று 30 மேற்பட்ட ஹதீஸ்கள் கிரந்தங்கள்ல வருகின்றன. சஹீ புகாரி சஹீ முஸ்லீம்லயே எப்போதும் போல ஒரு ஹதீஸ் பல அறிவிப்புகள்ல வரும், பல கருத்துக்கள்ல வரும், எல்லாவற்றினுடைய மைய கருத்து ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு சஹாபி ஒரு ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாங்க, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தான் கேட்டதை முழுமையா அறிவிப்பாங்க. ஒரு சில சந்தர்ப்பங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் அறிவிச்சுட்டு விட்டுருவாங்க. அதனால இப்படி பார்க்கும் பொழுது ஹதீஸுகளை முரண்பாடுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்கள் அதையும் கூட பல நேரங்களில் முரண்பாடுன்னு சொல்லி தங்களுடைய மன இச்சைக்கு ஒத்து வராத ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. அது வந்து ஹதீஸை மறுப்பதுல மிக மிக ஒரு மோசமான ஒரு வழிமுறைகள் ஒன்று. ஏன்னா ஒரு சஹாபி ஒரு 10 வரியை கேட்டிருப்பாரு. ஹதீஸை சொல்லும் பொழுதுனா அந்த 10 வரியை முழுசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதிலிருந்து அந்த சபைக்கு தேவையான ஒரு வரியை சொல்லிவிட்டு போய்விடுவார். அப்ப இன்னொரு சஹாபி அதிலிருந்து 2 வரி அந்த சபைக்கு தேவை 2 வரி அறிவிச்சிருப்பாரு. இன்னொரு சஹாபிக்கு 3 வரி தேவை 3 வரி அறிவிச்சிருப்பாரு. இன்னொருத்தருக்கு 5 வரி தேவை 5 வரி அறிவிச்சிருப்பாரு. பாத்தீங்களாங்க, எல்லாருமே ஒரே விஷயத்தை சொல்றாங்க. இவர் இவ்வளவு எக்ஸ்ட்ரா சொன்னாரு, இவர் இவர் எக்ஸ்ட்ரா சொன்னாரு, எல்லாம் குளறு படிங்க, முரண்பாடுங்க, தூக்கி போடுங்கன்னு சொன்னா கடைசியில உங்களுக்கு ஹதீஸ் கிதாபுல எதுவுமே மிஞ்சாது. ஜாஹில்கள் அவர்கள் தான் ஹதீசுடைய உசூலையோ ஹதீசுடைய மதங்களை பற்றி உண்டான இல்ம் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவார்களை தவிர, அல்லது வம்புக்கு பாமரர்களை ஏமாற்றுவதற்காக தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட பாமரர்களுக்கு தெரியாது, ஆமாங்க இதுல இவ்வளவு தான் இருக்கு, இதுல இவ்வளவு இருக்குது என்று பாமரர்களை ஏமாற்றுவதற்கு வேண்டுமானால் செய்யலாம். இப்ப இந்த ஹதீஸ்ல பாருங்க, புகாரியுடைய ஒரு ஹதீஸ்ல, அதாவது இவங்க சொல்லக்கூடிய அதே போல நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறத இங்க சேர்த்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நீங்க ஒரு நியாயமான விமர்சகர் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஹதீஸினுடைய அரபிய முழுசா முதல்ல படிச்சிருக்கேன், குறைஞ்சபட்சம் இதை பத்தி பேசுறதா இருந்தா ஒரு 5 ஹதீசியாவது புகாரில இப்படி வருது, 2 இடத்துல வருது, ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல இப்படின்னு சொல்லிட்டு அரபிய முழுசா வாசிங்க, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்து முஸ்லீம் அடுத்து வரக்கூடிய ஹதீசுகள் இருந்து ஒரு 2 விதமான அறிவிப்புகளை எடுத்து முழுசா மக்களுக்கு படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், நியாயமானா இருந்தா மக்கள்கிட்டையும் ஒரு கேள்வி கேளுங்க, ஏங்க இது வந்து ஆயத்துக்கு முரண்படுதா, ஹதீசுக்கு முரண்படுதா, ஏன் உங்கள்கிட்ட வேற ஆளுமைகளே இல்லையா? அப்ப இவரே என்ன செய்து விடுவார், முதல்ல மறுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து மறுப்பதற்குண்டான வழிகளை முதலில் மூளைகளில் திணித்து விட்டு மறுங்கன்னு கட்டளை போட்ட வேண்டித்தான். என்ன நடக்குது இங்க, அதாவது ஒரு மார்க்க கூட்டம் அல்ல இது, இது என்ன கூட்டம், இது ஒரு அரசாங்க கூட்டத்தை போல, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரச கூட்டத்தை போல. எப்படி ஆட்சியாளர் என்ன செய்வாரு, அரசரு, அவர் ஒரு கட்டளையை போட்டுட்டு எல்லாரும் இதன்படி செயல்படுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், அந்த மாதிரி தான். இப்ப இவர்களை பொறுத்தவரை இப்பயும் சரி சொன்னாங்கல்ல, எங்கேயாவது ஹதீசுடைய அரபி ஆரம்பத்தில் படிச்சு காட்டினாங்களா, படிச்சு காட்டல, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எங்கெல்லாம் இவங்க ஹதீச மறுக்கிறாங்களோ ஹதீசனுடைய தமிழையும் அதுவும் அதுல இருக்கிற மாதிரி படிச்சு காட்டினா கூட அடுத்த விஷயம், இவரா அந்த ஹதீசுக்கு ஒரு விளக்கமா அப்படி சொல்லுவாரு, சொல்லிட்டு இந்த நம்பர்ல இருக்கு நீங்க போய் பாத்துக்கங்க. எங்க அவங்க அறிவாளி இருக்கிறாங்க, தக்லீதுலயே மோசமான தக்லீது அங்கதான் நடந்து கொண்டிருக்கு, யாராவது போய் பார்த்து படிக்கிறாங்களா? புரியுதா கேக்குற நவாஸ், புரியுதா? நீங்க படிச்சு காட்டுங்க, அரபிய படிச்சு காட்டுங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இந்த பாருங்க இந்த அரபி இந்த இருக்குது இதனுடைய தர்ஜுமா. ஏன்னா இப்பதான் எல்லாமே வந்துருச்சு, தமிழாக்கங்கள் வராத காலமா. ஒன்னு நீங்க ஆளுமே எங்களுக்கு அரபி வைக்க தெரியும், தமிழாக்க தேவையில்லைன்னு சொன்னா ஒரு ஒரு வரியா படிச்சு வைங்க. எப்ப மறுக்கக்கூடிய ஹதீஸுக்கு மட்டும், தங்களுக்கு தேவையான ஹதீஸுக்கு மட்டும் அரபிய படிச்சு படிச்சு அர்த்தம் வைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க மறுக்கக்கூடிய ஹதீஸுக்கு ஏன் அப்படி அர்த்தம் வைக்கிறது இல்ல? இப்ப சஹி புகாரியுடைய அறிவிப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆமீர் பின் சஅத் அறிவிக்கின்றார்கள் தனது தந்தையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமர பிக்த்லில் வஸரி, இந்த பல்லியை கொல்லும்படி நபி கட்டளையிட்டார்கள், வ ஸம்மாஹு ஃபுவைஸிகன், அதை ஒரு பாவி என்று, அதற்கு ஒரு பாவி என்று அதை நபி அவர்கள் பெயர் வைத்தார்கள். பாவின்னு சொன்னா தீங்கு தரக்கூடிய ஒன்று, கெடுதி செய்யக்கூடிய ஒன்று என்று. அதே போல புகாரியுடைய அறிவிப்பில் எப்படி வருது, உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹா பிகத்லில் அவ்ஸார், பல்லிகளை எல்லாம் கொல்லும்படி நபி அவர்கள் அந்த உம்மு ஷரீக்கிற்கு கட்டளையிட்டார்கள். இப்படித்தான் பல அறிவிப்புகள் வருது. அதே போல நீங்க அபுதாவது போன்ற ஒரு சில அறிவிப்புகள் வரும் பொழுது இவர்கள் சொன்ன இந்த செய்தி வருது. என்ன செய்தி வருகிறது கவனிங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அன்னஹு லம் யகுன் ஷைஉன் இல்லா யுத்ஃபிஉ அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நெருப்பு மூட்டியது போன்று எந்த ஒரு பொருளும் இப்ராஹிம் நபியின் மீது உண்டான அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சித்தே தவிர இல்லை, எல்லாமே அணைக்க முயற்சித்தன. இல்லா ஹாதிஹி தாப்பா, இந்த ஒரு உயிரினத்தை தவிர. ஃபஅமரனா பிக்த்லிஹா, எனவே நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அதை கொல்லும்படி. புரிஞ்சுச்சா? சரி, அதே போல இன்னொரு அறிவிப்புல அந்த பள்ளி ஊதியதாகவும் வருகிறது. இப்ப ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க, எல்லா உயிரினங்களும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி அணைச்சிச்சுன்னு சொல்லிட்டு, அணைக்க முயற்சிச்சுன்னு சொல்லிட்டு
அந்த கால எல்லா ஜீவன்களும் தண்ணியை கொண்டாந்து ஊத்தி அணைக்க பண்ணிச்சான். இந்த பள்ளி மட்டும் என்ன செஞ்சா, பக்கத்துல ஊதி ஊதி விட்டுச்சான்.
இருக்கிற ஏதாவது ஒரு ஹதீஸ்ல இருந்து கொண்டு வந்து காட்டுங்க. அப்ப இவங்க என்ன விளங்குறாங்க, நெருப்பு அணைக்கிறதா தான் தண்ணியை ஊற்றணும். அப்ப எல்லா மிருகங்களும் அணைக்க முயற்சித்தன என்றால் ஹதீஸ்களை எப்படி அணைக்க முயற்சித்தன, அவ்வளவுதான். ஒவ்வொன்றும் அது அதனுடைய தகுதிக்கு தக்கவாறு அது அதுக்கு எந்த தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அடிப்படையில். எங்க இருந்து இந்த வார்த்தையை கொண்டாந்து உள்ளார நுழைக்கிறீங்க, தண்ணியை ஊற்றி அணைக்க முயற்சித்தன என்று. சரியா? அடுத்து என்ன சொல்கிறார்கள், பள்ளி ஊதி அணைக்க முயற்சித்தது என்பது குர்ஆனுடைய கான்செப்ட், அதாவது இவங்க விளங்கி வச்சிருக்கிற லாஜிக். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அது ஒரு பெரிய நெருப்புன்னு சொல்லப்படும் போது அந்த நெருப்பு கிட்ட போனாலே எரிஞ்சு விழுந்துருமே அந்த பள்ளி, நெருப்பு கிட்ட போனாலே பள்ளி எரிஞ்சு விழுந்துருமே, எப்படி அதால விழுந்து முடியும்? இப்ப இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது பள்ளி ஆகப்பட்டது, அந்த மூட்டப்பட்ட நெருப்பு குண்டத்தின் இறுதி வரை சென்றது, அதற்கு பக்கத்திலே சென்று எப்படி அம்மா அடுப்புல ஊதுவாங்கல்ல அந்த மாதிரி ஊதி எதுனா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், பாசகம் இருக்குது அந்த மாதிரி. நம்ம இவங்க என்ன செய்யறாங்க, ஊதுறதுனால எப்படி கற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க, முதல்ல நம்ம அடுப்பு ஊதுவோமா இல்லையா, கபாப் போடும் பொழுது அடுப்புல, அந்த காலத்தில் அடுப்பு எரிக்கும் பொழுது. இப்ப என்ன இது என்று சொன்னால், எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவு தன்னுடைய செயலின் மீது கற்பனை செய்யறது. இவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் பாருங்க, கடைசியில் இவங்க இந்த மிருகத்தையும் உயிரினங்களையும் மேல உயிரினங்களையும் மட்டும் தன் மீது அவங்க கியாஸ் பண்ணல, அல்லாவையும் அல்லாவுடைய அந்த ஆகரத்தையும் கூட இவர்கள் தங்கள் மீது தான் கியாஸ் பண்றாங்க. முதல்ல என்ன செய்யணும், ஒரு விஷயம் என்றால் அந்த விஷயத்தை புரிவதற்கு அந்த முதல்ல அந்த விஷயத்தை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது, அது போன்று ஏதாவது இருக்கிறதா என்று தேட வேண்டும். எடுத்த உடனே நமக்கு அப்படி இல்லையே, அப்ப எப்படி உனக்கு இருக்கும்? இப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் 10 புரோட்டா சாப்பிடுவேன். 10 புரோட்டா சாப்பிடுவியா, என்னால ஒன்னே சாப்பிட முடியலையே. அப்ப நீ சொல்றது போய் என்ன, ஒருத்தர் சொல்றாரு நான் 10 புரோட்டா சாப்பிடுவேன், இது சாப்பிட்டவங்கலாம் இங்க இருக்கிறாங்க, 10 புரோட்டா சாப்பிட்டவங்கலாம் என்ன 10 புரோட்டா சாப்பிடுவேன் ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி 10 புரோட்டா, 2 புரோட்டாவே என்னால சாப்பிட முடியல, முக்கி முக்கி அதுவே வாந்தி எடுத்து வர மாதிரி இருக்குது. அப்ப நீ சொல்றது போய், இப்படி சொல்ல முடியுமா யாராவது, அறிவாளியா பேசுவான் இது. இப்ப இந்த மாதிரிதான் இவங்களுடைய செயல். என்ன செய்யறாங்க, இப்ப நம்ம வந்து அடுப்புல ஊதுறதுன்னு சொன்னா பக்கத்துல போய்கிட்டு ஊதுறத பாக்குறோமா இல்லையா, அப்ப பள்ளி ஊதுனுச்சுன்னு சொல்லுவோம். ஓ, அப்படிப்பட்ட நெருப்புக்கு முன்னாடி பள்ளி எப்படி பக்கத்து வரைக்கும் போயிருக்க முடியும், எரிஞ்சு விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா, இதுதான். அப்ப ஒவ்வொன்றையும் ஊதுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கென்று ஒரு பொருள் இருக்கு. இப்ப இவங்களுடைய அந்த தவறான அனுமானம் பாருங்க, இப்படியே அனுமானிச்சு அனுமானிச்சு கடைசியில் அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொண்டு போய் இவங்களை எப்படி உழுது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தாலயத்தில் சொன்னாங்க, எந்த தூதர் மீது குர்ஆனில் அல்லாஹு தஆலா அரிஷின் மீது இருக்கிறான் என்று சொன்னானோ, எந்த தூதரும் அல்லாஹு தஆலா அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை சொல்லி நம்பி வைத்திருந்தார்களோ அதே தூதர் தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனுடைய மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அரிஷிலிருந்து இறங்கி வருகிறான் என்று. இப்ப இவர் என்ன சொல்றாரு, அவர் லாங்குவேஜிலே சொல்றதா இருந்தா வேணாம், அது கொஞ்சம் கொச்சையா இருக்கும். எங்க ஒருத்தர் அவர் சொல்றாரு, ஒருத்தர் மாடியில் இருக்காருங்க, மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டாருங்க, இப்ப மாடியில் இருக்காராங்க இல்ல, மாடியில இருந்து மேல போயிட்டாருங்க இப்ப கீழே இருக்காராங்க இல்ல. அப்ப அல்லாஹு தஆலா அரிசி மேல இருக்கான், மூணாவது வானத்துக்கு முதல் வானத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா மூன்றாவது பகுதியில, அப்ப அரிசி காலியா போச்சு. அப்ப என்னாச்சு, அப்ப அரிசிக்கு மேல யாராவது போயிட்டான்னா, அறிவு பாருங்க என்ன பேசுது பாருங்க. அல்ல அரிசில இருந்து இறங்கி வந்துட்டா, யாராவது அரிசில போய் உட்காந்துட்டா? அப்ப அரிசில இருக்கான்னு குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. ஏன் ஹதீஸ் சொல்லலையா? அல்ல அரிசில இருக்கான்னு சொல்லிட்டு குரான் மட்டும்தான் சொல்லுதா? அப்ப ஹதீஸ் சொல்லுது அல்லாஹ் மூன்றாவது பகுதியில முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்று. அப்ப எப்படி அரிசியில் இருக்கிறவங்க கீழே இறங்க முடியும்? கீழே இருந்தா மேல இருக்கானா இல்லையா? அப்ப அரிசி காலியா இருக்கான். இது எப்படி உதாரணம் என்ன சொன்னாங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் மாடியில் இருக்கணும் இல்ல கீழே இருக்கணும், கீழே இருந்தா மாடியில் இல்ல, மாடியில் இருந்தா கீழே இல்ல, மாடியிலையும் கீழே ஒரே நேரத்தில் நீங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எப்படி அல்லாஹ் இருக்க முடியும்? அப்ப இப்படி நீங்க பேசுனா நீங்க தூங்காம இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? மனுஷன் யாராவது தூங்காம இருக்க முடியுமா? அப்ப எப்படி அல்லாஹ் தூங்காம இருக்க முடியும்? யாராவது சாப்பிடாம இருக்க முடியுமா? மனிதர்கள் சாப்பிடாம இருக்கு. அப்ப அல்ல அப்படி சாப்பிடா, உயிர் இருக்கிறதுனா கண்டிப்பா சாப்பிட்டாதானே ஏதாவது இருக்க முடியும். அப்ப இங்க அல்லாவுக்கு நீங்க ஓமை பற்றி பேசலான்னு சொன்னா இப்படித்தான் ஓமை போகும் கிடைச்சிட. அடுத்து பாருங்க, இன்னும் கற்பனை எப்படி தூங்கி தூக்கிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு சொர்க்க நரகத்தில நான் படைச்சிட்டேன்னு சொல்லி, அதான் மூமின்களுடைய நம்பிக்கை. சரியா? சொர்க்கங்கிறது வானத்தில் இருக்கு, நரகம்ங்கிறது படுபாதாளத்தில் இருக்கு. சொர்க்கம் ஏழு வானங்களுக்கு மேல இருக்குது, நரகங்கிறது படுபாதாளத்தில் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சுவர் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு இடையில? சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் இடையில ஒரு சுவர் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதா? இதை எப்படி அழகா நம்பலாம் விளங்கலாங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஏங்க ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சவர், இது அவங்க தரிசுமாலே எழுதி வச்சிருக்காங்க, ரொம்ப தூரம் போக தேவையில்லை. ஒரு சவர் ரெண்டு வீட்டுக்கு இடையில, அப்ப எப்படி இருக்கணும்? ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். அது எப்படி சொர்க்கம் ஏழு வாரத்துக்கு மேல, பூமி ஏழு பூமி, நரகம் ஏழு பூமிக்கு கீழே, ரெண்டுத்துக்கு இடையில ஒரு சவர்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய சவரா? இவர் என்ன விளங்கிக்கிட்டாரு, இந்த 40 ஒரு கிரவுண்ட்ல இவர் கட்டுற வீடுன்னு சொர்க்கத்தையும், 40 வீட்டுல அதாவது ஒரு ஒரு கிரவுண்ட்ல அரசாங்கம் கட்டுற ஜெயில் மாதிரி நரகத்தை விளங்கி வச்சுக்கிட்டார். ரெண்டு வீட்டுக்கு இடையில ஒரு சவர் எப்படி இருக்கும்? அந்த சவத்தோட எதை கற்பனை பண்றாரு? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் இடையில கட்டி வச்சிருக்கிற சுவரை விளங்கி வச்சுக்கிட்டார். விளங்கி வச்சுக்கிட்டு அது எப்படி அப்ப சொர்க்கம் ஏழு வானத்துக்கு மேல, பூமி நரகம் ஏழு பூமிக்கு கீழே இருக்க முடியும்? அது முடியாது, அது சாத்தியம் அல்ல. அப்ப என்னவா, சொர்க்கம் இருப்பதும் போய் நரகம் பூமிக்கு கீழ இருப்பதும் போய், ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த பூமியெல்லாம் அல்ல அழிச்சதுக்கு பிறகு இனிமேதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பக்கத்து பக்கத்துல உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு மாதிரி இந்த பூமியிலேயே அல்ல படைக்க போறான். என்ன மடத்தனமான வார்த்தை பார்த்தீங்களா? இதுக்கு மிஞ்சிய ஒரு குஃபு இருக்கா? இவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க, சொர்க்கத்தை, சொர்க்கத்துடைய ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் குதிரை வீரன் சுத்தினாலும் சுத்தி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கு சுவர் எப்படி இருக்குமா? சுவர் எப்ப குறைஞ்சபட்சம் லால் கிளாக்காவது போய் பார்க்க கூடாது, உங்க வீட்டு சுவரை விட அது எவ்வளவு பெரிய சுவர்னு. இந்த கிரேட் வால், சைனாவுடைய வாளையாவது படத்திலேயாவது போட்டோலையாவது பார்க்க கூடாது. சுவர்கள் எவ்வளவு சுவர்கள் இருக்கின்றன, குடிசை வீட்டுக்கும் சுவர் இருக்கு, ஓட்டு வீட்டுக்கும் சுவர் இருக்கு, மாடி வீட்டுக்கும் சுவர் இருக்கு, பங்களா வீட்டுக்கும் சுவர் இருக்கு, மன்னனுடைய மாளிகைக்கும் சுவர் இருக்கு. என் வீட்டு சுவர் மாதிரி மன்னனுடைய மாளிகையினுடைய சுவரை எவனாவது கற்பனை போடுவானா? அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, சொர்க்கம் வானத்தில் இருப்பதும் போய் பூமிக்கு, நரகம் பூமியில் இருப்பதும் போய், சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படவில்லை, இனிமேதான் ரெண்டுத்தையும் அல்லாஹ் இந்த பூமியில எல்லாத்தையும் அழிச்சதுக்கு பிறகு பக்கத்து பக்கத்துல படைப்பான். அப்பதான் அந்த ஒரு சொர்க்கத்துக்கு மேல வைப்பா, ரெண்டு பேரும் இப்படி இப்படி பாத்துக்கோ. ஜாகில் உணர்றதுக்கு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதே குர்ஆன் சொல்லு, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். சொர்க்கத்தினுடைய வித்து லென்த் பத்தி அப்புறம் என்ன சொல்றது, எப்போதுமே வித்து கம்மியா இருக்கு லென்த், அதனால தானே லென்த்னு பேர் வச்சாங்க. வித்து, ஒரு சொர்க்கத்தினுடைய வித்து ஏழு வித்து, நான் இங்கிலீஷ் வித்து சொல்றேன், இடையில பூந்துருச்சு. அந்த சொர்க்கத்தினுடைய அகலமே அசமாவாத், ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் அளவுக்கு இருக்கும் ஒரு சொர்க்கத்தினுடைய அகலம். அப்ப நீளம் எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு பூமியிலுக்கும் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா என்ன கற்பனைங்க? சுபஹானல்லாஹ். ஹைர். இப்ப என்ன கேட்க வரணும், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி ஊதியது என்று சொன்னார்கள், பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஊதுனுச்சுன்னு சொன்னாங்களா? இப்ப இவங்க என்ன விளங்குறாங்கன்னு சொன்னா, மனிதனுடைய பலவீனத்தின் மீதே பல விஷயங்களை இவர்கள் அனுமானிக்கிறார்கள். ஹதீஸ்களே அதான் பிரச்சனை. அவங்க இப்ப பாருங்க, இந்த மிருகங்கள்ல அல்லாஹ் இதுக்கு கொடுத்திருக்கிற தாக்கத்திற்கு வித்தியாச வித்தியாசமான தாக்கம். நீங்க உளுந்து ஒரு மனுஷனை கடிகடின்னு கடிங்கல, ஒரு பத்து இடத்துல தாவான மனுஷன், ஒரு சின்ன பாம்பு ஒரு கொட்டு கொட்டுனா சாவரான் நுர தள்ளி தள்ளானா இல்லையா? அப்ப ஒவ்வொன்றிலும் ஒரு வித்தியாசம் வைத்திருக்கிறார். எத்தனையோ மிருகங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எச்சில்களை வீசுகின்றன, தன்னுடைய விஷ காற்றுகளை வீசுகின்றன. அப்ப அந்த பள்ளி என்பது அதற்கு அல்லாஹ் ஒரு குதிரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த குதிரத்தின் அடிப்படையில் அது ஊதி இருக்கிறது. அது கிட்டக்கத்தான் போய் ஊத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப அது ஊதியது, அந்த நெருப்பை அதாவது அதிகப்படுத்துவதற்கு அது ஒரு முயற்சியை செய்திருக்கிறது. அதான் நம்ம அந்த அதிசயத்திலிருந்து விளங்குறோம், சரியா? அப்ப அதனால பள்ளி அந்த நெருப்புக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உங்க அம்மா அடுப்பாங்கறையில ஊதுற மாதிரி, அடுப்புல ஊதுற மாதிரி ஊதுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க அது எப்படிங்கன்னு கேளுங்க. அப்படி இருக்குதா அதிசயத்துல? இல்லவே இல்லை. இப்ப ஒரு சம்பவம் வரும் பொழுது அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம், இப்ராஹிம் நபியின் மீது ஊதியதுன்னு இருக்குது. அப்ப இப்ராஹிம் நபிக்கு பக்கத்துல தான் போய் ஊத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இப்ராஹிம் நபியை நெருப்புல போடப்பட்டிருக்காங்கன்னு அதுக்கு தெரியுது. அப்ப அதுல அந்த நெருப்பை அதிகப்படுத்துவதற்காக அதனுடைய ஒரு விஷமத்தனத்தை அது செய்கிறது. இந்த மாதிரி நிறைய மிருகங்கள்ல விஷமத்தனம் உள்ள மிருகங்களும் இருக்கின்றன, சரியா? அது நம்ம அடுத்த ஹதீஸுக்கு போவோம். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய ஏதாவது ஒரு கான்செப்டுக்கு இது முரணா வருவதாக நமக்கு தோன்றவில்லை. எங்க இருக்குது அப்படி அப்படி ஏதாவது மறுத்து இருக்குதா சொன்னா இல்லை.
அடுத்து என்னன்னு கேட்டா, சரி அப்படி என்ன ஊதி பள்ளி ஊதி என்ன எவ்வளவு நெருப்பு அதிகமாக்கிறோம் பள்ளி, அந்த அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று எந்த அளவுக்கு அது நெருப்பை வந்து அதிகமாக்கி பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தின, அதுவும் ஒரு லாஜிக்காக இல்லை.
இவங்க என்னமோ அது பத்தி பல நாளா உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி பள்ளியை பத்தி அதனுடைய அதை பத்தி எல்லாம் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பல தலைமுறையா இவங்க நிகழ்த்தி அது சம்பந்தமான தேதி எல்லாம் எடுத்து வச்சு பேசுற மாதிரி ஜஹாலத்தினுடைய எல்லாம் வேணும்.
சரி, இன்னொரு இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் என்ன
இருக்கு, இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அடிப்படை கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க. 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்.
இப்ப எதனால பாக்குறோம், ரசூலுல்லா சொன்னதா வருது, ஒரு சஹாபி தான் சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் தான் சொல்றாரு,
ஒரு சஹாபி தான் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் அந்த டக்குன்னு அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்காரு. எப்படி அப்ப இப்ப சஹாபியும் போயிட்டாரு, சஹாபிக்கும் சஹாபிங்கிற பேரு போய் யாரோ ஒருத்தர். புரியுதா உங்களுக்கு? புரியுதா வார்த்தை? புரிஞ்சா இல்லையா? முதல்ல ஒரு சஹாபி தான் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப சஹாபி அறிவிச்சிருக்காருன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு வருமா இல்லையா? டக்கு வார்த்தை அடுத்து மாறுது பாருங்க, ஏதோ ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்கிறாரு.
அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, இந்த ஒருத்தர் நாலு பேர் வரிசையா வருவாங்க. இந்த நாலு பேரும் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய பேசிக்கையே தகர்க்கிற விதமாக இதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால்
இந்த நாலு பேருங்க சஹாபி தாபிஈ தபிஈ தாபிஈ கடைசியில் இமாம், இந்த நாலு பேரும் சேர்ந்து எப்படி அறிவிச்சாங்களா ஒட்டுமொத்த இஸ்லாத்தையே தகர்க்கிற மாதிரி? என்னப்பா தகர்ந்துச்சு இஸ்லாமிய? அப்ப இப்படி இஸ்லாமே தகருகிறது என்ற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத அளவுக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு இக்கினி கொண்டு படிச்சே இவ்வளவு பெரிய தௌஹீதுடைய ஞானமும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஞானமும் வந்திருக்கிற, குர்ஆனையும் மனப்பாடம் செய்யாம முழுசா படிக்காம அதிசயத்தையும் முழுசா படிக்காம இப்படி கொஞ்சம் படிச்சவனே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அபாரமான அறிவு யாருக்கு இல்ல? லட்சக்கணக்கான அதீத மனப்பாடம் பண்ணி குர்ஆன மனப்பாடம் பண்ணி அதுக்குனே வாழ்ந்து அதுக்குனே ஊர் ஊரா அலைஞ்சு எதெல்லாம் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்குன்னு தேடி தேடி பதிவு செஞ்சவங்களுக்கு இல்லாம போனது மட்டுமல்ல, எப்படி செஞ்சிட்டாங்க அதுக்கு மாற்றமானதையாவே பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு.
அந்த பள்ளி மூட்டினா இவன் காலத்தில் உள்ள பள்ளி நீ கொள்ற அதை வாரிசு எப்படி கட்டுப்படுத்த? இது உலகத்தில் ஏத்துக்கிற இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியதா இருக்கிறது.
அடிப்படையா அப்படிலாம் சொன்னாதான் அந்த ஃபாலோவர்ஸுக்கு அப்படியே நம்ம அருகே இருக்காரு அப்படியே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய முஜத்தீர்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸ் வந்து செஞ்சக்கூடாது, ஹதீஸ் நம்பணும். எப்ப நம்பணும்?
அப்ப இப்படிலாம் இருக்கிறதுனால ஹதீஸ் வந்திருக்குன்னு உடனே நம்ம நம்பிடக்கூடாதா? அப்புறம் பாருங்க அடுத்து வார்த்தை நம்பணும். ஆனா எப்படி? இவங்க சொல்ற மாதிரி
குரானோட எந்த ஒரு மோதலும் இல்லாத வகையில் இஸ்லாமிய ஒட்டுமொத்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இஸ்லாமிய குரானுடைய கான்செப்ட் அதுக்கு எதிராக இல்லாத வகையில் இருக்குமே, ஆனால் ஒருத்தர் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அப்ப வந்து இப்படி வரும்போது புகாரில் வந்திருக்கிறது, அதனால பள்ளியை கொள்ளுங்க, பள்ளியை கொள்ளுங்க மட்டும் சொல்லி தொலைஞ்சிட்டு போய் என்ன மேட்ரு? இதை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் இதெல்லாம் ஏத்துக்கணுமா இல்லையா? ஒரு செய்தி ஏற்ற முழுசா ஏத்துக்கணும். இது போய் எப்படி செய்யும்னா, பள்ளிக்கு அந்த மாதிரி ஜீவன்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கானா, பகுத்தறிவு கொடுத்துருக்கானா, இப்படிலாம் அல்லாவுக்கு எதிராக வேலை செய்யுமா, எந்த ஜீவனாவது செய்யுமா? அப்படி செய்யாது. இதான் சிந்திக்கிற முறை, குரான் அணுகிற முறை, ஹதீஸ் அணுகிற முறை என்றால் இப்படி நம்ம என்ன செய்யணும்?
எப்படி இவங்க சொல்லி கொடுத்துறாங்க, சிந்திக்கிற முறையே இவங்க சொல்லி கொடுத்துறாங்க. இப்படி சிந்திங்கப்பா எல்லாரும். எப்படி அப்ப நபிக்கு ரைட் ஹேண்டா வர வேண்டியவர் அப்படித்தானுங்க? ஹதீஸ் வந்தாலும் ஆயத்து வந்தாலும் சிந்திக்கிற முறையை சொன்னதுக்கு தானே அல்லாஹ் ரசூல் அனுப்புனா. இவங்க சொன்னதுபடி இப்ராஹிம் நபியை அந்த பள்ளி நெருப்பு ஊதியது, அதுக்காக வேண்டிதான் பள்ளியை கொள்ளணும். எப்படி ஹதீஸ்ல இருக்குங்கிறத மூணு நாலு அறிவிப்புல இருந்து பார்ப்போம். நம்ம என்ன சொன்ன முன்னாடி, ஒரு ஹதீஸ் என்பது பல சஹாபாக்கள் கேட்டாங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல பல விஷயங்களை அறிவிக்கிறாங்க. ஏறக்குறைய ஹதீஸ்களுடைய இந்து சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை நீங்க திரட்டினீங்கன்னு சொன்னா அதிகமான ஹதீஸ்கள்ல முதல் வார்த்தை பள்ளிகளை கொள்ளுங்கள், இந்த கட்டளை மட்டும்தான் வருது. அடுத்த ஹதீஸ்கள்ல அதை ஒரு தீங்கு தரக்கூடிய பிராணி என்று நபி சொன்னார்கள் என்று வருகிறது. அடுத்த ஹதீஸ்கள்ல அதை ஒரு ஷைத்தான் என்று நபி சொன்னார்கள். அதாவது சொன்னா எப்படி வந்து ஷைத்தான் தீங்கு தரானா இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய உயிரினங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் அந்த மாதிரி சொல்வாங்க. இப்ப ஒட்டகம் இருக்குது, அதுக்கு சில நேரத்தில் வந்து முரண்டு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டகத்தை ஷைத்தான் சொல்லுவாங்க. அது என்ன செஞ்சு, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு தொட்டில கூட நீங்க தொழுதுக்கலாம், ஒட்டகத்தினுடைய தொட்டில தொழுதுறாதீங்கம்மா, அதுக்கு திடீர்னு ஒரு மாதிரியா கிறுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க டோப்பாவை இப்படியே பிடிச்சி தனியாக கழட்டிடும். அதுக்கு அந்த பல்லு இப்படி புலந்துச்சுன்னு சொன்னா மலப்பாம்பு மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ஸ்னதா தெரியும், புலந்தாதான் தெரியும் எவ்வளவு பெருசுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படி இங்க ஒரு பல்ல வைக்கும், இங்க ஒரு பல்ல வைக்கும், கடிச்சிச்சுன்னா அப்படியே டோப்பா தனியா வந்துடும். உங்க தோல் பஞ்சத்தில் இப்படி கவுனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி அசால்ட்டா தூக்கி போடுங்க, யானை சிந்திக்கம்புள்ள தூக்கி போடுங்க பாருங்க. அந்த மாதிரி அசால்ட்டா தோல் பஞ்சத்தை அப்படி புட்டிச்சிருச்சுன்னு சொன்னா உங்களை அலாட்டா தூக்கி இப்படி தூக்கி போட்டோம். அந்த மாதிரி இந்த முதல கவி தூக்கி போடுது பாருங்க, அந்த மாதிரி என்ன சார் கவுனிங்க. முதல் வார்த்தை என்ன வருது? முதல்ல பள்ளிகளை கொள்ளுங்கள் ஒரு ஹதீஸுகள், இதுதான் அதிகமாக வரக்கூடிய ஹதீஸில் புகாரில உங்களுக்கு படிச்சு காட்டும். அடுத்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருகிறது? அது ஒரு கெட்ட ஒரு பிராணி என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ்ல ஷைத்தான் என்று வருகிறது. இப்படி வரக்கூடிய ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸ்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதே போல இன்னும் சில சஹாபிய பெண்மணிகள் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? அந்த பள்ளி, அதாவது இப்ராஹிம் நபியுடைய, இப்ராஹிம் நபியின் மீது ஊதியது. பாருங்க, பொதுவா பள்ளிகளை கொள்வதற்குண்டான காரணம் என்ன? அது ஒரு தீங்கு தரக்கூடிய பிராணி. அது ஒரு இந்த ஒட்டுமொத்த ஹதீஸுகளை வைத்து நம்ம ஹதீஸ் எடுக்கும் பொழுது ஹதீஸுடைய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாருங்க இதுல யார் யார் இந்த விளக்கத்தை சொல்றாங்க? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் இப்னு ஹஜர் சொல்றாங்க. அப்ப ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியலனா அந்த ஹதீஸுடைய கலையை அறிந்த அறிஞர்கள்ட்ட கேளுங்க, என்னங்க இப்படி இத்தனை ஹதீஸ் வருது? ஒரு ஹதீஸ்ல வெறும் கொள்ளுங்கள் வருது, ஒரு ஹதீஸ்ல அந்த பிராணியை கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஒரு தீங்கு தரக்கூடிய கெட்ட பிராணி, கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஒரு ஷைத்தான், கொள்ளுங்கள் அப்புறமா ஏனென்றால் அது இப்ராஹிம் நபியின் மீது ஊதியது, இப்படிலாம் வருது என்ன அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த அறிஞர் இப்ப சொன்ன கருத்து அல்ல இது. எப்ப அதாவது ஹிஜ்ரி இமாம் நவீல் அமுத்துல எந்த காலத்தில் உள்ளவங்க? ஹிஜ்ரி 400ல உள்ளவங்க, ஹதீஸுகளுடைய அறிஞர் இமாம்களுக்கு அடுத்து வந்த காலத்திலே உள்ளவர்கள். என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எத்தனையோ பிராணிகளை மூதி என்று சொல்வார்கள், பாம்புகள், அதே போல வந்து விஷ ஜந்துக்கள், அதே போல ஹரம்ல இருந்தாலும் கூட நீங்க கொள்ளலாம், பருந்து, எலி போன்ற பிராணிகள், இதெல்லாம் ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் நீங்க கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒன்றாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியே சொல்றாங்க. இப்ப நம்ம காலத்தில் உள்ள பொதுவான பள்ளிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொள்வதற்கு நமக்கு எதுக்கு கட்டளையிட்டாங்கன்னு சொன்னா, அது ஒரு கெட்ட பிராணி, அது சீக்கிரமா ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகக்கூடிய பிராணி. அதனாலதான் பாருங்க, இந்த பள்ளியினுடைய வேலை என்ன செய்யும்னு சொன்னா, மனிதர்களுடைய உணவுகள் திறந்திருக்கக்கூடிய இடத்துக்கு நேரா போய் அங்க விட்டை ஏற்படும், அதனுடைய எச்சியை கக்கும். அதுக்கு அந்த விதமான ஒரு சைத்தானத்து இருக்குது. அப்ப ஏன் அப்படி அல்லாஹ் உன்னை படைச்சான்னு சொன்னா அல்லாட்டதான் நீங்க கேள்வி. அல்லாஹ் என்ன சொன்ன, நான் படைத்ததை பற்றி நீ கேள்வி கேட்காது அப்படின்னு சொன்னா, எல்லா படைப்பையும் அல்லாஹ் சாப்பிடுற ஆட்டாவே படைச்சிருக்கலாமே, ஏன் பன்றியின் உன்னையும் படைச்சான்? எல்லாத்தையும் அல்லாஹ் மானையாக படைச்சிருக்கலாமே, எதுக்கு சிங்கத்தை எல்லாம் படைச்சாது அடுத்து வச்சான்? இப்படிலாம் கேள்வி, இது முட்டாள்தனமான கேள்வி. இது அடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய ஹிக்மத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வதாக போயிடும், சரியா? அப்ப இப்படி வரும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் விளக்கமாக என்ன சொல்கிறார்கள், இப்படிதான் பள்ளிகள்ல ஒரு பள்ளி இதனுடைய தீமை, இதனுடைய கெட்ட குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இதனுடைய கெட்ட குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இப்படித்தான் பள்ளி இப்ராஹிம் நபிக்கும் எதிராக ஊதியது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எதனால சொல்லல, ஊதினது அதனால மட்டும்தான் நம்ம பள்ளியை கொள்ளணும்னு சொன்னா, இப்ப நீங்க கேட்கிற மாதிரி அது செஞ்ச பாவத்துக்கு நம்ம ஏன் இந்த பள்ளியை கொள்ளணும்னு வரும். நீங்க படிச்சு காட்டுங்க, மற்ற ஹதீஸுகளை படிச்சு காட்டுங்க, எவ்வளவு ஹதீஸுகள்ல உங்களுக்கு அதை அது ஒரு தீங்கு தரக்கூடியது, அது ஒரு சைத்தான் என்று வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அதிகமா இருக்குது. அப்படி வரக்கூடிய தகவல்கள்ல இது ஒரு தகவலும் இருக்கிறது. எது ஒரு தகவல்? இப்ராஹிம் நபிக்கு ஊதியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு தகவலுக்காகத்தான் நாங்கள் பள்ளியை அடிக்கிறோம் என்பதாக இல்லை. அப்ப நிறைய காரணங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு காரணம் இருக்கு. அப்ப அதனால அவங்க அந்த பள்ளி செஞ்ச தப்புக்கு நம்ம ஏன் இந்த பள்ளியை அடிக்கிறோம் என்பது கிடையாது. நம்ம இந்த பள்ளியை ஏன் அடிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தீங்கு தரக்கூடியது, அது ஒரு கெட்ட பிராணி. அப்ப பொதுவா இந்த பள்ளியுடைய இனம் என்பது ஒரு வெறுக்கப்படக்கூடிய இனம் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பள்ளி தான் என்ன செஞ்சிச்சு, இப்ராஹிம் நபியின் மீதும் வெறுப்பை ஊதியது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு சைத்தான்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? எல்லா சைத்தானையும் ஏன் திட்டுறோம் நம்ம? ஒரு இப்படி சித்தான அல்லாவுக்கு அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமா, அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமா நடந்து ஆதமுக்கு சரிதா செய்யாம போனா இல்லையாங்க? அப்ப ஏன் அவனுடைய பிச்சளங்களை வந்து எல்லா சைத்தானையும் நம்ம வந்து திட்டுறோம், வழிகேடுன்னு சொல்றோம்? இப்ப நீங்க கேளுங்க, உங்க படி புரியுதா இல்லையா கேக்குறது? இப்லீஸ் தானங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரிதா பண்ணல, இப்லீஸ் தானங்க அல்லாஹ் சபிச்சு வெளியே இறக்கணும். எங்க ஒட்டுமொத்த எல்லா சைத்தானையுமே சபிக்கிறோம் நம்ம? ஏன் சபிக்கிறோம்? ஏன் சொன்னா, இப்லீஸ் தான் ஆதமுக்கு சரிதா செய்ய மறுக்கல, ஆனா இந்த ஒட்டுமொத்த சைத்தான்கள் என்ன செய்யறாங்க, அந்த இப்லீஸுடைய செயலை சரி என்று கருதுகிறார்கள். அவனுடைய சந்ததிகளாக வரக்கூடிய, புரிஞ்சுச்சா இல்லையா, அவனுடைய சந்ததிகளாக வரக்கூடிய, ஏன்னா இப்லீஸுக்கு சந்ததி இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல இப்லீசுடைய இனத்தை சேர்ந்த எல்லா சைத்தான்களையும் நம்ம சபிக்கிறோம். ஏன்? அந்த எல்லா சைத்தான்களும் என்ன செய்தன? இப்லீசுடைய அந்த செயல் நியாயம்தான். புரிஞ்சுச்சா இல்லையா? என்று சொன்னது மட்டுமல்ல, செய்வது மட்டுமல்ல, அது இப்லீசுக்கு துணை போகின்றன அவன் மக்களை வழிகெடுக்க நினைக்கும் பொழுது. புரியுதா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பிராணி என்பது மனிதர்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய ஒரு பிராணி, விஷத்துக்களை போன்ற கெடுதி செய்யக்கூடிய ஒரு பிராணி. இப்ராஹிம் நபிக்கு அது கெடுதி செஞ்சது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் மனிதர்களுக்கு கெடுதி செய்ய நினைக்கின்றன. இப்படி ஆதம் நபிக்கு சுஜூது செய்யாத இப்லீஸ் எப்படி சைத்தானோ, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சானோ, அதை எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சைத்தான்களும் ஏற்றுக்கொண்டு அதே தன்மையில் இருக்கிறாங்களோ, அதே போலதான் இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருந்த அந்த பள்ளியை போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுமே மனிதனுக்கு பொதுவாக மனிதனுடைய நன்மைக்கு எதிராக உள்ள மனிதனுக்கு கெடுதியை உண்டாக்கக்கூடிய ஒரு பிராணி இதை கொண்டிருக்கிறது. அப்ப இதுல எங்கேயுமே ஒரு மனிதனுடைய தவறு வாழையடி வாழையா அவனுடைய குடும்பத்துக்கு வரும், அதாவது இவங்க கிறிஸ்தவர்கள் மேல அப்படியே போட்டாங்க, ஆமாண்டா கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கம் வந்துருமே, என்னமோ தாவாவையும் தௌஹீதையும் பாதுகாத்துட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி. கிறிஸ்தவர்கள் வந்து ஆதிப்பாவன்னு சொன்னாங்களே, அதனால தான் இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னாங்களே, அந்த கான்செப்ட் உண்மையா போயிடுமே. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அந்த பள்ளியை போன்றுதான் கெடுதி செய்யக்கூடிய இதுவும் ஒரு பள்ளி. இதுவும் அன்னைக்கு அங்க இருந்துருச்சுன்னா அதெல்லாம் செஞ்சிருக்கும். எப்படி அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர, ஆதி பாவத்தின் குற்றத்தை அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் தொடருவார்கள், அந்த அந்த பாவம் சந்ததிகளையும் தொடரும் என்ற தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு தாங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த மாதிரி தாங்க எல்லா ஹதீஸையும் சகட்டு மேனிக்கு உளர்றாங்க. ஓரளவுக்கு 4 ஹதீஸ்களை நம்ம கவர் செஞ்சிருக்கிறோம். இதுவே இன்ஷா அல்லாஹ் போதும் நினைக்கிறோம். என்ன தலைமை மாற்றி அடுத்த பையனுக்கு போயிடுவோமா? ஏன்னா இந்த பேச்சை நான் சாயந்தரத்தில் கேட்டதுலேருந்து எனக்கு மனசெல்லாம் மூஞ்செல்லாம் மாறிப்போச்சு. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு குஃப்ரான பேச்சை துணிஞ்சு பேசுறாங்க, எவ்வளவு பெரிய மன நெருக்கடி உண்டாகுது, இவ்வளவு துணிவா மூமின்களுக்கு மத்தியில பேசுறாங்களே, கிண்டல் விமர்சனம் நல்லா தெரியுது, தான் பேசுறது பொய்ன்னு சொல்லி அப்படியே கிறிஸ்துவ பாதிரிகள் மாதிரி அவங்களுக்கு எப்படி தெரியும் தான் செய்யறது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உண்மை மாதிரி மக்களுக்கு மத்தியில பேசுற மாதிரி தான். கண்டிப்பா அவர் இதெல்லாம் படிக்காம இருந்திருப்பா நினைக்கிறீங்க. நீங்க சொல்றது புரியுதா? இமாம் நவவியுடைய கருத்தையோ இப்னு ஹஜருடைய கருத்தையோ அவர் படிக்காம இருந்திருப்பா நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. ஹதீஸ மறுக்கிறதுக்கு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ் பின்னாடி உள்ள ஹதீஸ பார்க்காம இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறோமா இல்ல இந்த ஹதீஸ அவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா உள்ளத்தில் ஏதோ ஒரு அவர்களுக்கு ஒரு புள்ளி மறுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப இதை என்ன செய்கிறார்கள்? இவர் மட்டும் மறுத்து விட்டு சென்றால் இன்றைக்கு நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சமுதாயத்தில் இப்படி வழிகேடர்கள் நிறைய வந்து போயிருக்கிறாங்க. இவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், இதுதான் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய எல்லா மக்களின் நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்ப இவருடைய இந்த கருத்தின்படி ஹதீஸுகள் இந்த ஹதீஸுகளை எல்லாம் நிராகரிக்காதவர்களை தௌஹீதிலேயே இல்லை என்றும், அவர்கள் இஸ்லாமிய தகர்த்து விட்டார்கள் என்றும், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் பொய்யை இட்டு கட்டுகிறார்கள் என்றும் சொல்லும் பொழுதுதான் தங்களது ஒட்டுமொத்த தங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இதன் பக்கம் அழைத்து அவர்களும் இப்படித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழைக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அவர் மட்டும் ஏதோ பேசினாரு, எங்கேயோ பேசினாரு, அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதினாருன்னு சொன்னா உண்மத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே உங்களை சார்ந்த மக்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னான், நபி சொன்னார்கள் என்று வரும் பொழுது ஈமானையும் பின்பற்றுதலையும் கீழ்படிவதையும் தூண்டக்கூடிய நல்ல சிந்தனைகளை எப்போதும் நாம் வைப்போமாக, அந்த உணர்வுகளை கொண்டு வருவோமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.